சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 42 அத்தியாயம். இவன் விலை என்ன? கண்மூளையின் பழகனி எந்த இருட்டிலும் பழகிய சில வினாடிகளில் பார்வை பெறக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆகவே பல வினாடிகள் கடலடியில் பழக்கப்பட்டு விட்டதால் அந்த நிலவரமும் நன்றாக தெரிந்தது படைத்தலைவனுக்கு. காலை கவ்வியிருந்தது சுறாவல்ல, எத்தனையோ சுறாக்களை பூம்புகார் கடலில் பறந்தவர் துணை கொண்டு பிடித்திருக்கும் படைத்தலைவனுக்கு தன் காலை பிடித்து நிறுத்தியது சுறாவல்ல என்பதை ஊகிக்க அதிக நேரமாகவில்லை. சுறாவாக இருந்தால் பற்களை கொண்டு கவ்வியிருக்கும். அத்தனை நேரம் காலில் எலும்புகளை கரகரவென்று கடித்து நொறுக்கி முழங்காலுக்கு மேலே போஜனமும் செய்திருக்கும். காலை கவ்வி நின்றதன் வாய் மிக மிருதுவாக இருக்கிறது. ஏதோ பஞ்சினால் செய்த பெரும் தலையணைகள் இரண்டை காலில் வைத்து இறுக கட்டியிருப்பதை போன்ற பிரம்மை ஏற்பட்டதால் மெல்ல குனிந்து காலுக்கு அடியில் இருந்த உருவத்தை தடவி பார்த்த படைத்தலைவன் கைப்பட்ட இடமெல்லாம் பெரும் ஓடுகள் தட்டப்படுவதை கவனித்து, சரி சரி, பெரும் கடல் ஆமையின் வாயில் அகப்பட்டு விட்டோம் என்பதை தீர்மானித்துக் கொண்டார். பூம்புகார் கடலில் இருந்து குழந்தைகளை விழுங்க வல்ல பெரிய ஆமைகளை பரதவர் கொண்டு வந்திருப்பதை பார்த்திருக்கும் படைத்தலைவன் ஆமை பிடி குரங்கு பிடியை விட பலம் என்பதை அறிந்திருந்தது மட்டுமன்றி அதனிடமிருந்து தப்ப முறையையும் அறிந்திருந்தார். பூம்புகாரில் பரதவர் ஆமை வாயை மூட அதற்கு இன்பமான பெரும் மீன்களை நீட்டுவது வழக்கம் என்பதை அறிந்திருந்த படைத்தலைவனும் தன்னை சுற்றி ஓடிய பெரும் மீன்களில் ஒன்றை பிடித்து தன் காலுக்கு பக்கத்தில் அதை மெல்ல மெல்ல வெளியே இழுத்தார். இனி பயமில்லை, நீந்தி வெளியே செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தான். அப்பொழுது வேறொரு யோசனையும் படைத்தலைவன் புத்தியில் எழுந்தது. எந்த நிமிடமும் தான் சுறாக்களிடம் சிக்கிக் கொள்ளக்கூடும் என்பதை உணர்ந்திருந்த இளம் சொழியன் ஆமையின் ஓடு மிகவும் பலமுள்ளது என்பதையும் அதை உடைப்பது அத்தனை சுலபமல்ல என்பதையும் அறிந்திருந்தனாகையால் அந்த ஆமையை கொன்று ஓட்டை எடுக்க முயன்று மீண்டும் அதை நோக்கி வளைந்து ஆமையின் இதயத்தை தன் கையில் இருந்த கத்தியை பலமுறை பாய்ச்சிவிட்டு மேல் ஓட்டையை மிகவும் சிரமத்துடன் சதையிலிருந்து கத்தியால் வெட்டி எடுத்து கையில் அதை பிடித்து கொண்டு மேற்புறம் நீந்தி சென்று ஜலமட்டத்தை அடைந்தார். ஜலமட்டத்தை அடைந்ததும் ஒருமுறை தலையை உலுக்கி நல்ல காற்றை சுவாசித்ததும் சற்று வலுப்பெற்று ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் ஆமையின் பெரும் முதுகு ஓடும் இருந்ததால் காலால் நீரை உதைத்தே நீந்தி கரையை நோக்கி சென்றார். அத்தனை அந்தகாரத்திலும் கரை துரத்தே அத்தனை அந்தகாரத்திலும் கரை தூரத்தே இருந்ததை அறிந்த இளம்சழியன், எத்தனை தூரம் இருந்தாலும் நீந்திவிடலாம், ஆனால் சுறாக்களிடமிருந்து தப்ப வேண்டும். தவிர நீலகண்ட நகர துறைமுகத்தில் சுழல்கள் பல உண்டு என்று கேள்வி. நமக்கு பழக்கம் இல்லாத இடமாகையால் சுழல்கள் எங்கிருக்கின்றன என்பது தெரியாது. எதற்கும் நீலேஸ்வரன் விட்ட வழி என்று நீலகண்ட நகரத்தின் கோயில் கொண்டிருந்த நீலேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொண்டே கரையை நோக்கி நீந்தினார். மனித வாழ்வில் எதிர்பார்ப்பதை போல கெட்டது நடக்கலாம், நல்லது நடக்காது என்று பிரம்மானந்தர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தது எத்தனை சரி என்பதை அந்த இரவில் படைத்தலைவன் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டார். அவன் நினைத்தபடி சுறாக்கள் அவனை நோக்கி வந்தன. அத்தனை இருட்டிலும் தன்னிடம் இருந்து சுமார் 100 அடிகள் தள்ளி ஜலமட்டத்திற்கு வெளியே இருமுறை பெரும் படகுகளைப் போல் எழுந்து உள்ளே அழுந்தியவை சுறாக்கள் என்பதை திட்டமாக புரிந்து கொண்ட படைத்தலைவன் சற்றென்று ஜலத்துக்குள் தானும் அமிழ்ந்தான். சுறாக்களிடம் காலையோ தலையையோ கொடுத்து விட்டால் உயிருடன் மீள முடியாது என்பதையும் நீருக்குள் மூழ்கி அவற்றின் மூக்குக்கு எதிரே சென்று கண்களை கத்தியினால் குத்தி அவித்தால்தான் அவற்றை கொல்ல முடியும் என்பதையும் பரதவர் சொல்லி கேட்டிருந்த படைத்தலைவன் நீருக்குள் மூழ்கி மற்ற பெரும் மீன்களோடு தானும் ஒரு மீனாக நீந்தி சென்றான். இரு சுறாக்களையும் ஏக காலத்தில் சமாளிக்க முடியாததாகையால் ஒன்றை மட்டும் எதிர்க்க சித்தமான படைத்தலைவன் நீருக்குள் நீந்திய வண்ணம் ஆமை ஓட்டை கையில் கிளையமாக பிடித்துக் கொண்டு வாளையும் நீராக சுறாவை நோக்கி நீட்டினார். முதல் சுறா அவனுக்கு முகத்தை கொடுக்காமல் பின்புறம் வளைந்து வாளால் அவனை ஒருமுறை சுழற்சி அடிக்கவே கப்பலில் இருந்து தள்ளப்பட்டதை விட வெகு வேகமாக சமுத்திர அடிக்கு செல்ல தொடங்கிய படைத்தலைவன் அந்த அடியினால் ஒருமுறை நிலை குலைந்தாலும் சுயநிலையை ஒரே வினாடியில் வரவழைத்துக் கொண்டு சுறாவின் தலைப்பகுதியை நோக்கி சென்று ஒரு கண்ணில் கத்தியை பாய்ச்சினார். அதனால் வெகுண்ட சுறா பயங்கரமாக தண்ணீரில் சுழன்று படைத்தலைவன் மீது தன் உடலை புரட்டியது. சேர நாட்டு யானைகளால் இழுக்கப்படும் பெரும் மரம் ஒன்றை மேலே சாய்த்தால் என்ன உணர்ச்சி ஏற்படுமோ அந்த உணர்ச்சியை சுறாவின் உடல் மேலே அழுந்தியதால் அடைந்த படைத்தலைவன் பெரிதும் திணறி அதனிடமிருந்து விலகி அப்புறம் நீந்தி சென்றார். ஆனால் கண்களில் ஒன்றை இழந்த சுறா பெரும் சினத்துடன் அவனை விடாமல் துரத்தி சென்றது. அதனிடம் இருந்து தப்ப முயன்ற படைத்தலைவன் மீண்டும் இருமுறை அதன் உடலில் கத்தியை பாய்ச்சி இழுத்தானாலும் அதற்கு எல்லாம் அது மசியாமற் போகவே அதனிடமிருந்து தப்ப வெகு வேகமாக மற்றொரு திசையில் நீந்தி சென்றான். கத்தி காயம் பட்டு அவனை துரத்திய சுறா அவனுக்கு பின்புறம் வாயை ஆவென்று பயங்கரமாக திறந்து கொண்டு வந்து கொண்டிருந்தது. எதிர்ப்புறத்தை நோக்கினார். அங்கு மற்றொரு சுர வாயை பிளந்து தன் கோர பற்களை காட்டி நகைத்தது. அபாயம் மீளவும் அவனை எதிர்நோக்கினாலும் அதுவே இளம் சழியின் உணர்ச்சிகளுக்கு உறுதியை அளித்தது. கடல் அடி பிராணிகளின் பயங்கர எதிர்ப்பு இயற்கையாக உள்ள அவன் துணிவுக்கு ஊக்கத்தை அளிக்கவே ஓரளவு உற்சாகத்துடனேயே சில சமயம் கடலுக்கு அடியில் சில சமயம் ஜலமட்டத்திலும் உயிருக்கு போராடிய இளம் சொழியன் பலமுறை சுறாக்களின் பற்களால் தீண்டப்பட்டு உடலின் பல பகுதிகளில் காயமடைந்தாலும் மெல்ல மெல்ல முதல் சுறாவின் மற்றொரு கண்டையும் அவித்து அதன் பெரு உடலிலும் கத்தியை பாய்ச்சவே அது இறந்து அடியோடு நோக்கி அமிழ்ந்தது. இரண்டாவது சுறா மட்டும் அவனோடு விடாமல் போரிட்டது. பலமுறை அவன் மீது பாய்ந்து வாளால் அடித்தது. அவனை பலமுறை உடலால் அழுத்தி அடியில் தள்ளியது. பலமுறை இளம் சழியனும் அதன் உடலை பற்றி சுழன்று சுழன்று அதன் மீது பல இடங்களில் கத்தியை பாய்ச்சி இழுத்தான். அத்தனைக்கும் அசையாத அந்த பெரும் சுறா அவனை மீண்டும் மீண்டும் நெருங்கி வந்தது. மெல்ல மெல்ல தன் கை சளைப்பதை உணர்ந்தான் இளம் சழியன். சுறாவின் சிறு கண்கள் அவனை நோக்கி கடல் நீருக்குள்ளே பயங்கரமாக பச்சை விழிவிழித்தன. இரண்டு சுறாக்களுடன் நீண்ட நேரம் போராடியதாலும் அடிக்கடி நீருக்குள் நீண்ட நேரம் இருக்க அவசியம் ஏற்பட்டதாலும் மூச்சும் திணற ஆரம்பித்ததால் இளம் சழியன் இரண்டு வாய் நீரையும் குடித்தான். களைத்த அந்த நிலையில் இரண்டாவது சுறா மிக பயங்கரமாக அவனை புரட்டி புரட்டி நீருக்குள் அடித்தது. இளம் சழியன் கையில் இருந்த கத்தியும் நழுவத் தொடங்கவே கடைசியாக கை பலம் முழுவதையும் திரட்டி இரண்டு முறை கத்தியை சுறா மீது பாய்ச்சினான். எங்கு பாய்ச்சினான், எப்படி பாய்ச்சினான் என்பதை அறியும் திராணியை இழந்தான் இளம் சொழியன். அவன் கை மட்டுமன்றி உடலும் களைத்து கிடந்தது. வலக்கையில் இருந்த கத்தியும் இடக்கையில் கேடயம் போலிருந்த ஆமை ஓடும் நழுவி நீருக்குள் எகோ சென்றன. பெரும் பலவீனம் படைத்தலைவனை ஆட்கொண்டது. நீருக்குள் தான் மெல்ல மெல்ல அமிழ்வதை உணர்ந்தார். ஏதோ நீளமான பெரும் சதை தன்னை சுற்றி வருவது போல் தெரிந்தது. ஒருவேளை கடற்பாம்போ? ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். எத்தனை வழவழப்பாக, வேறு எது இருக்கும் என்று நினைத்த படைத்தலைவன் தெய்வத்தை பலமுறை நினைத்தான். வாள் பலமும் கை பலமும் ஏன் மனிதனின் நம்பும் சகல பலத்தையும் இழந்த படைத்தலைவனுக்கு அந்த சமயத்தில் தெய்வ பலத்தின் மகிமை நன்றாக புரிந்தது. புரிந்ததை ஜீரணிக்கக்கூடிய நிலையில் புத்தி இல்லை. புத்தி எங்கோ பறந்தது. கடலின் அடியை நோக்கி அமிழ்ந்து கொண்டிருந்தான் படைத்தலைவன். நீண்ட நேரம் கழித்து சுரணை அடைந்த படைத்தலைவன் அக்கம் பக்கத்தில் கத்தியை தேடினான். அகப்படவில்லை. ஆனால் சுறாவின் பெரும் தேகம் மட்டும் கைக்கு அகப்பட்டதாக தோன்றவே அதை பலமாக பற்றினான். என்னடா பெரிய தொந்தரவாயிருக்கிறது, இவனை பிரித்து போடு என்று யாரோ கூறும் சத்தம் காதில் விழுந்தது. துழாவிய கைகளில் தண்ணீரையும் காணோம். ஒருவேளை விண்ணுலகுக்கு வந்துவிட்டோமோ என்று நினைத்த படைத்தலைவனுக்கு அதுவும் இல்லை என்பது மறுவினாடி புரிந்தது. இவனை பிரித்து போடு என்று சொல்லியவனை வேறொருவன் கேட்டான். சரி சரி, இவன் விலை என்ன சொல் என்று. 100 பொற்காசுகள் என்றான் முதலில் பேசியவன். இவனுக்கா 100 பொற்காசு? அத்தனை பெறமாட்டான். 10 பொற்காசுகளை கொடுக்கிறேன் என்றான் இரண்டாம் அவன். இந்த உரையாடலில் இருந்து தனது அபாய நிலையை புரிந்து கொண்ட இளம் சழியன் மிதமிஞ்சிய கிளிக்கு உள்ளாகியதன்றி, அடு கடவுளே, இதற்கு பதில் அந்த சுறாவுக்கு நீ என்னை பலியாக்கியிருக்கலாமே என்று கடவுளை நிந்திக்கவும் தொடங்கினார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.